அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் காத்து புதிய ஒரு வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கடந்த நாட்களிலே எங்களுக்கு தந்த புதிய பலனுக்காக, புதிய ஞானத்திற்காக, நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னமும் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு தற்கொலை எண்ணத்தோடு போராடுகிற வாலிப தம்பிமார் தங்கிமாருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். வயதானவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். தவறான தீர்மானங்கள் எடுத்து விடாதபடி கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் தங்களை சேர்த்துக் கொள்கிறவர் என்ற உணர்வோடு கூட உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய வழிநடத்துதலை பெற்று வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் பேர்கால நிலைமையில் இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அவர்கள் எத்தனை மாதம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சகாயராய் இருந்து சரீரத்தில் ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் தந்து இந்த வாரத்திலே பிரசவிக்க போகிற சகோதரிகளுக்கு விசேஷித்த கிருபைகளையும் பலனையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாருடைய கற்பத்திலாவது பிரச்சனைகளோடு, கவலையோடு, பலவீனங்களோடு காணப்படுவார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகளிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு வைத்தியம் செய்கிற டாக்டர்ஸுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாரும் ஐயா. சரியானபடி வியாதியை, பலவீனத்தை உணர்ந்து சரியான சிகிச்சை கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் புதிய பணிக்கு கடந்து செல்ல ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கு தேவையான ஞானத்தை தாரும், வழிநடத்தலை தாரும். அவர்கள் செல்லும் இடத்திலே சிறந்த பணி செய்ய நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி எடுக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான பண சகாயத்தை தாரும். சரியான நேரங்களிலே, சரியான இடங்களிலே சரியான உதவிகளை கர்த்தர் கொடுத்து அவர்கள் வாஞ்சையை நிறைவேற்றி அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, இந்த வாரத்திலேயும் குறிப்பா இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமை துதிக்கிற உள்ளங்களோடு நாங்களும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம். எங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே வைத்து நீர் அதை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்ற உணர்வோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே அவர்களுக்கு தேவையான புதிய வல்லமையை தாரும், புதிய ஞானத்தை தாரும், புதிய பலனை தாரும், புதிய சத்துவத்தை தாரும். உம்முடைய சித்தத்தை இந்த ஆண்டிலேயும் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை நிறைவு செய்ய ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யாத்ராமும் 15 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், யாத்ராமும் 15 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்.
அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
அருமையானவர்களே, இப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். இந்த கூட்டம்தான் சில மணி நேரங்களுக்கு முன்னதாக கடலின் அந்த புறத்திலே இருக்கும்பொழுது முறுமுறுத்தார்கள். எகிப்திற்கு திரும்ப போக வாஞ்சிக்கிறோம் என்று கூறினார்கள். எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படி கொண்டு வந்தீர் என்று சொன்னார்கள். சரி, இந்த சம்பவங்கள் எல்லாம் வேத புத்தகத்திலே ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
இந்த உதாரணத்தை பயன்படுத்தி மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:2 பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் எப்படி மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்? அது தண்ணீரினாலே உண்டான ஞானஸ்நானமாய் இருக்க முடியாது, சரிதானா? ஏனென்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர்கள் மேலே விழவில்லை. தண்ணீரை குறித்து நீங்கள் பேச விரும்புவீர்கள் என்றால் அந்த எகிப்தியர்களை சற்றே எண்ணி பாருங்கள். அவர்கள்தான் பரிபூரணமாய் நனைந்து போனார்கள். அப்படி என்றால் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றால் பொருள் என்ன? அதாவது அவர்கள் மோசையோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள், ஒரே தன்மையுடையவர்களாக காணப்பட்டார்கள். ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கான அடிப்படை பொருள் ஒத்திருத்தல் அல்லது ஒரே தன்மையாய் இருத்தல் என்று சொல்லலாம். திருச்சபையிலே ஞானஸ்நானமானது தண்ணீரிலே எடுக்கும் ஞானஸ்நானமாய் இருக்கிறது. அது முக்கியமானது. இது எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து நம்மை கிறிஸ்துவிலே வைப்பதை குறிக்கிறதா இருக்கிறது. சரி, அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்குள்ளாக எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்கள்? கடலின் ஒரு கரையில் இருக்கும்பொழுது குறை கூறினார்கள். ஆனால் உலர்ந்த தரையைப் போல கடலை கடந்து இப்பொழுது மோசேயோடு கூட சேர்ந்து பாடல் பாடுகிறார்கள். எனவே இவர்கள் மோசேயோடு இணைத்து சேர்த்து பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் மோசேயின் மூலமாக விடுதலை பெற்றார்கள். மற்றும் ஒரு வசனத்தையும் நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கவனித்தீர்களா? விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். அது யாருடைய விசுவாசம்? அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் அல்ல. ஏனென்றால் கடலை கடந்து அந்த கரைக்கு வரும் வரை அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் மோசேயின் விசுவாசத்தோடு ஒருங்கிணைந்து இவர்கள் கருத்தில் கொள்ளப்பட்டார்கள். மோசேயே கடல் பிரிந்து போக தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. மோசேயே அந்த ஜனங்களை அக்கறைக்கு அழைத்து சென்றார். மறுக்கரைக்கு அவர்கள் கடந்து சென்றபொழுது மோசேதான் முதலாவது பாட ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை கண்டுகொண்டு விட்டார்கள். மோசேயோடு கூட ஒரே தன்மையுடையவர்களாய் பார்க்கப்படுகிறார்கள். எனவே மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் அன்றோரா இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது. அவரே நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இருளான எகிப்தாகிய இந்த உலகத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்கிறவர் அவரே. அவரே செங்கடலை கடந்து செல்ல நம்மை வழி நடத்துகிறார். எனவே நாம் பெற்றுக்கொள்வது அவருடைய விடுதலை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு. ஒரு மீட்பின் பாடலை நாம் பாடும்படியான இடத்திற்கு அவரே நம்மை கொண்டு வருகிறார். அப்பொழுது நாம் அவரோடு இணைந்து கொள்கிறோம். கிறிஸ்துவிலே ஞானஸ்நானம் பெறுகிறோம். 1 கொரிந்தியர் 12:13 பார்க்கும்பொழுது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். ஆம், பரிசுத்த ஆவியானவரே நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறவராயிருக்கிறார். அவரோடு நாம் உண்டாக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவரே. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நாம் உண்டாக்கப்படுவது எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் இல்லையா? ஒருமுறை ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து ஒரு சகோதரி பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவருடைய கரத்திலிருந்து யாரும் உங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். உடனே அதற்கு பதிலாக ஒருவர், விரல்களுக்கு ஊடாக நீங்களே வழிக்கு விழுந்து விடலாம் அல்லவா என்று சொன்னார்கள். அதற்கு அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, நான் அவ்வாறு அவருடைய விரல்களுக்கு ஊடாக வழிக்கு விழ முடியாது, ஏனென்றால் நானே அவருடைய ஒரு விரலாய் இருக்கிறேன் என்று கூறினாள். ஆம் பிரியமானவர்களே, அது மிகவும் உண்மையானது. நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். எத்தனை அருமையான ஒரு மீட்பை நாம் கிறிஸ்துவிலே பெற்றிருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நம்மிலே அநேகர் சிறந்த பாடகர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது நாம் எல்லாரும் பாடுவோம். புதிய ஒரு சரீரம், புதிய ஒரு குரல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் ஒவ்வொருவருமே அவருக்கு புதிய பாடல்களை பாடுவோம். சமாதானத்தை குறித்து பேசுகிற எல்லாருமே இந்த மோசேயின் பாடலை வாசிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன? யெகோவா ஒரு யுத்த மனுஷராக காண்பிக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலேயும் அவர் பூமிக்கு வந்து எல்லா அநியாயங்களையும் கவிழ்த்து போடுவதை பார்க்கிறோம். அவர் அவ்வாறு செய்யும் வரை பூமியிலே சமாதானம் என்பது இருக்கப் போவதில்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 10:34 வசனத்திலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இது அவருடைய முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டாவது முறையாக அவர் பூமிக்கு வரும்பொழுது பட்டயத்தினாலே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை அவர் கொண்டு வரப்போகிறார். பூமியிலே உள்ள சகல அநீதங்களையும் போக்குவதற்கு அது ஒன்றுதான் வழி. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடிய இந்த பாடலானது செங்கடலை அவர்கள் கடந்து வந்த அந்த அனுபவத்தை அற்புதமாய் விவரிக்கிறது. அவருடைய பாடலானது தேவன் என்ன செய்வதாக அவர்கள் கண்டார்களோ அதை கூறுகிறது. அவர்களுக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை சொல்கிறது. அங்கே நடைபெற்ற சம்பவம் என்ன? வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இந்த பாடல் அந்த அனுபவத்தை அவர்கள் முன்னாலே எப்பொழுதும் வைக்கிறதா இருக்கிறது. சரி, இப்பொழுது யாத்ராமம் 15:4-6 வசனங்களை பாருங்கள்.
பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைங்கனை நொறுக்கிவிட்டது.
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய விடுதலையை கொண்டாடுகிறார்கள். எகிப்து, எகிப்தியர்கள் என்று சொல்லும்பொழுது அது இந்த உலகத்தையும் அடிமைத்தனத்தையும் அவருடைய நம்பிக்கையற்ற நிலைமையையும் உதவியற்ற நிலைமையையும் வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது அவர்கள் மீட்பை பெற்றுவிட்டார்கள். இதுதான் அவர்கள் பாடிய அந்த பாடலின் கருத்து. இங்கே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அவர்கள் விக்கிரக வணக்கம் நிறைந்த ஒரு பூமியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். தேவன் அனுப்பிய ஒவ்வொரு வாதிகளுமே அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு எதிரானது. எனவே அவர்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார்கள்? கர்த்தாவே, தேவரீர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்பதை உறுதியாக சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது யாத்ராமம் 15:12-13 வசனங்களை கவனியுங்கள்.
நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர்.
கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் முதலாவது மக்களுடைய வாழ்க்கையிலே வரவேண்டியது மீட்பு. நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததை விசுவாசத்தினாலே நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக அவருக்காக நாம் எதையுமே செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறதில்லை. உங்களிடத்திலே அவர் எதையுமே எதிர்பார்க்கிறதில்லை. தேவன் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் மனிதனை பார்த்து, நீ உன்னுடைய சிறப்பான தன்மையை நிரூபிப்பாய் என்றால், உயர்வான ஒரு ஸ்தானத்திற்கு வருவாய் என்றால், உன்னுடைய முகத்தை கழுவி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து பார்ப்பதற்கு அழகாக மாறி வீட்டின் முன்னால் அருமையான ஒரு முகப்பை நீ வைப்பாய் என்றால், உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனாய் நான் வருவேன் என்று சொல்லவில்லை. அருமையானவர்களே, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் எதையுமே எதிர்பார்க்கிறதில்லை, கேட்கிறதில்லை. இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உங்களுக்காக மறித்த என்னுடைய ஒரே பேரான குமாரனை குறித்து நீ என்ன செய்யப்போகிறாய்? இந்த யாத்ராமம் 15 13 வசனத்தை ஒருமுறை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கவனியுங்கள், யாத்ராமம் 15:13.
நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர்.
இந்த வசனத்தை கூர்ந்து பார்ப்போம் என்றால், ஏற்கனவே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு சென்று அடைந்து விட்டது போல தோன்றுகிறது. தேவனை பொறுத்தமட்டிலேயும் அவர்கள் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவரே அவர்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். சரி, இப்பொழுது வசனங்கள் 18-19 பாருங்கள்.
கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள்.
மீண்டுமாக இங்கேயும் கர்த்தரின் மகத்துவமே சொல்லப்படுகிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். தமக்கு எதிர்த்து வருகிறவர்களை முற்றிலும் மடங்கடிக்கிறவர். வசனங்கள் 20-21.
ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள்.
இங்கே ஒரு பெண்ணை நாம் முதலாவது பார்க்கிறோம். இவளுடைய பெயர் மிரியாம். மோசேக்கும் ஆரோனுக்கும் சகோதரியாய் இருந்தாள். இந்த 21 வசனம் விடுதலை கொடுத்த தேவனுக்கு அவர்கள் பாடிய ஸ்தோத்திர பாடலின் முடிவுரையாய் இருக்கிறது. தொடர்ந்து அங்கு என்ன நடைபெறுகிறது பாருங்கள். இப்பொழுது செங்கடலை கடந்து வந்துவிட்டார்கள். அருமையாக ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்பொழுது முதல் அவர்களுடைய வாழ்க்கையானது ஒரு ரோஜா மலர் படுக்கை போன்று இருந்தது என்று நினைக்கலாம். அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என்று யோசிக்கலாம். வானத்திலே மேகமில்லை, பாதையிலே முட்கள் இல்லை, ஜனக்கூட்டத்திலே யாரும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் அளவில்லை. வனாந்திரத்திற்குள்ளே 3 நாள் பிரயாணம் மிக கழிப்போடு அவர்கள் சென்றார்கள் என்று நினைக்கிறீர்களா? அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவர்களுக்கு தாகம் வந்தது. வசனம் 22 பாருங்கள்.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள்.
எகிப்து செழிப்பான ஒரு நிலப்பரப்பு. குறிப்பாக அங்கே நல்ல தண்ணீர் உண்டு. மிக விரைவாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வனாந்திரத்திற்குள்ளே வந்துவிட்டார்கள். இப்பொழுது முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே தாங்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். அங்கே தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் இருக்கிற வனாந்திரத்திலே ஜீவனுள்ள நதிகளோ நீரூற்றுகளோ இல்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைந்த ஒவ்வொரு விசுவாசியின் நிலைமையும் இதுதான் என்று நான் நம்புகிறேன். இரட்சிப்பிற்கு பிறகு எகிப்தின் தண்ணீர் தடாகங்கள் அவர்களை திருப்தி செய்கிறதில்லை. அதாவது ஆவிக்குரிய ஒரு தாகம் நிறைந்த காலம் அவர்களை தொடர்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தை குறித்துத்தான் பிலிப்பியர் 3:7 வசனத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 3:10 என்ன சொல்கிறார்? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் நிலைமையும் இதுதான். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை சொல்லும்பொழுது தனது ஆரம்ப காலங்களை குறித்து இவ்வண்ணமாய் எழுதியிருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே அவர் வங்கியிலே வேலை செய்து வந்தார். அந்நாட்களிலேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். வங்கியிலே இருந்த காரணத்தினாலே பல முக்கியமான சங்கங்களின் ஆளுகை குழுவிலே அங்கத்தினராயிருந்தார். அது மட்டுமல்ல, ஒரு நடன குழுவிலேயும் பொறுப்பான ஒருவராயிருந்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே திடீரென்று சொல்லி இப்படிப்பட்ட குழுக்களிலிருந்து விலகிவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட வேண்டும் என்று எண்ணி அந்த மாலை வேளையிலேயும் அந்த நடனக்குழு கூடும் இடத்திற்கு சென்றார். ஆனால் குடிக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்திருந்தார். பலர் அவரை கேட்டுக்கொண்டாலும் அவர் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டார். இதற்கிடையிலே வங்கியிலே அவர் பதவி உயர்வு பெற்றதை குறித்து எரிச்சலாயிருந்த ஒரு சகோதரனும் அங்கே அவரை சந்தித்தார். அந்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை குறித்து அவர் அறிந்திருந்தார். ஆனபடினாலே, என்ன பிரசங்கியாரே, இங்கே உமக்கு என்ன வேலை என்று கேட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்த சகோதரனுடைய இருதயத்தை தொட்டது. உடனடியாக அவர் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். ஒரு கணம் பின்னாலே திரும்பி பார்த்தார். இருந்தாலும், இல்லை, இனி இது எனக்கு தேவையில்லை என்ற தெளிவான ஒரு தீர்மானத்தோடு அங்கே இருந்து சென்று விட்டார். அதற்கு பிறகு அவர் அங்கே செல்லவே இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றுராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட காலங்களை நாம் கடந்து வருகிறவர்களாய்த்தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் வனாந்திரத்திற்குள்ளே சென்று வரும் அனுபவங்கள் உண்டு. அப்பொழுது உங்களுக்கு தாகம் உண்டாகிறது. என்றாலும் அங்கே இருக்கிற பானங்கள் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது. நீங்கள் ஜீவ தண்ணீருக்காக சுற்றுமுற்றும் பார்ப்பீர்கள், ஆனால் அங்கே ஜீவ தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குறித்துதான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 7:37 வசனத்திலே சொல்லும்பொழுது, இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக அவரண்டை செல்வது எத்தனை அற்புதமானதில்லையா? மீட்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த முதல் அனுபவம், அவர்கள் தாகமாயிருந்தார்கள், அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. இரண்டாவதாக மற்றும் ஒரு அனுபவத்திற்குள்ளேயும் கடந்து வந்தார்கள். அதுவும் சிறப்பான ஒரு அனுபவம் அல்ல. கவுனியங்கள் யாத்ராமம் 15:23-26.
அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
செங்கடலை கடந்த பின்னர் அவர்கள் சந்தித்த இரண்டாவது அனுபவம் கசப்பான தண்ணீர். 3 நாள் பிரயாணமாய் போனார்கள். தாகத்தோடு சென்றார்கள். கடைசியாக ஒரு தண்ணீரண்டை அவர்கள் வந்தார்கள். ஆனால் அது கசப்பானதாய் இருந்தது, குடிக்க முடியாததாய் இருந்தது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். தேவன் அவர்களை வழி நடத்திய பாதையிலேதான் இந்த மாராவும் இருந்தது. சொல்லப்போனால் தேவனே அதை அங்கே அவர்களுக்காக வைத்தார் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை இதை உணரமாட்டீர்கள், ஆனால் இந்த மாராவின் அனுபவம் கிறிஸ்தவ அனுபவத்திலே இயற்கையானது. கசப்பான அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரும்பொழுது அது அவனை பதஷ்டமடைய செய்கிறது. சிலர் சொல்கிறார்கள், ஏன் ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்பார்கள். ஏன் சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்கிறது என்பதற்கு நாம் விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் அதற்காக தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று சொல்லவும் முடியாது. தேவன் அவர்களுக்கு கற்பித்து மற்றொரு அனுபவத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்றுதான் சொல்லலாம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு என்றுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்கள் செல்லும் பாதையிலேதான் உங்களுக்கும் மாறா உண்டு. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலேயும் மாறா உண்டு. தேவனே அதை திட்டம் பண்ணியிருக்கிறார். ஒருவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், திட்டம் பண்ணியது நடைபெறாதது எல்லாம் தேவன் திட்டம் பண்ணியதே என்று சொல்கிறார். ஆம், இது உண்மை என்று நம்மிலே அநேகர் சொல்ல முடியும் இல்லையா? டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் காட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியிலே சென்று பணி செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஆனால் திடீர் என்று சொல்லி அவனுடைய தகப்பனார் மறித்தபடியினாலே தாய்க்கு உதவியாயிருக்கும்படியாக அவன் தங்கிவிட்டான். வேதாம கல்லூரிக்கு அவனால் செல்ல முடியவில்லை. அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறாவின் அனுபவமாயிற்று. ஒரு திருச்சபையிலே ஓய்வு நாள் பள்ளி வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்த அதற்கு பொறுப்பாயிருந்த ஒரு இளம் பெண்ணை போதகர் கவனித்தார். அந்த பெண்ணினுடைய தலைமுடி அவர்கள் வயதிற்கு ஒவ்வாதவாறு நரைத்திருந்தது. இதை குறித்து போதகர் விசாரித்த பொழுது அந்த பெண் அந்த திருச்சபையிலே உள்ள ஒரு நல்ல வாலிபனை திருமணம் செய்ய தீர்மானித்திருந்தார்கள் என்றும், அந்த சகோதரன் யுத்தத்திற்கு சென்ற வேளையிலே அங்கே கொல்லப்பட்டு விட்டார் என்றும் கேள்விப்பட்டார்கள். ஆம், அதுதான் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறாவின் அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராயிருக்கலாம். நீங்களும் ஒருவேளை இந்நாட்களிலே இப்படிப்பட்ட மாறாவின் அனுபவங்கள் வழியாக, கசப்பான அனுபவங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஏன் இதை ஆண்டவர் எனக்கு வைத்தார் என்று கேள்வி கேட்டு முறுமுறுக்காதபடி இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்பீர்களா? அருமையானவர்களே, நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும்பொழுது துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் காரியமாய்த்தான் இருக்கிறது. உங்களுடைய திட்டங்கள் திடீரென்று நடைபெறாமல் போய்விடலாம். நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே உங்களுடைய இளம் பிள்ளைகள் யாராவது மரித்து போய்விடலாம். அருமையானவர்களே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மாறாவின் அனுபவம் உண்டு. அதை நாம் தாண்டி செல்ல முடியாது. அதை சுற்றிலும் நாம் கடந்து செல்ல முடியாது. அதை மேலாக தாண்டி செல்ல முடியாது. அதன் வழியாக போகும்படியாகவே ஆண்டவர் நியமித்திருக்கிறார். கால்நடைகள் அதிகமாக வளர்க்கப்படும் பல இடங்களிலே கன்றுக்குட்டிகள் பழுத்த காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பிகளினாலே சூடு போடப்படும். சிலர் சூடாக்கப்பட்ட கம்பியினாலே ஒரு எழுத்தை அந்த குட்டியின் மேலே எழுதுவார்கள். அப்பொழுது அது சத்தமிடும். அந்த சத்தத்தை கேட்பதே நமக்கு கஷ்டமானதாயிருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அந்த மாடு தொலைந்து போகாது. இன்றைக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். அருமையானவர்களே, அந்த மாறாவின் கசப்பான தண்ணீரை தித்தி பாக்கினது எது தெரியுமா? அந்த தண்ணீருக்குள்ளே போடப்பட்ட மரக்கிளைதான். உபாகமம் 21 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மட்டுமல்ல, கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே எனக்காக உங்களுக்காக பாடுபட்டு மரித்தார். நம்முடைய வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களையும் தித்தி பாக்குவது இயேசுவின் சிலுவை ஒன்றே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தின் கூரை அவர் முறித்தார். எனவேதான் அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்லும்பொழுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் கேட்கிறார். ஆம், வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை தித்தி பாக்குவது இயேசுவின் சிலுவையே. யாத்ராமும் 15 அதிகாரம் 27 வசனத்தை கவனியுங்கள்.
பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள்.
பார்த்தீர்களா? ஏலேமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்ததாம். மாறாவின் கசப்பிற்கு பின்னர் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதமும் கனிதரும் அனுபவத்திற்குள்ளேயும் அழைத்து வருகிறார். இரவிலே அழுகை வரலாம், ஆனால் காலையிலே மகிழ்ச்சி வரும். பேதுரு உள்ளான சிறையிலே அடைக்கப்படலாம், ஆனால் தேவதூதன் அதை திறக்கப் போகிறார். பவுலும் சீலாவும் அடிக்கப்படலாம், ஆனாலும் ஒரு நில அதிர்வு அவர்களை விடுதலை செய்யப் போகிறது. இன்றைக்கும் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் கசப்பான அனுபவங்களை தாண்டி உங்களுக்கு ஆசீர்வாதமும் கனிதரும் அனுபவங்களும் காலங்களும் காத்திருக்கிறது. இதை மறந்து போக வேண்டாம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 வசனத்தின் பின்பாகம். ஏசாயா 66:2 வசனத்தின் பின்பாகம்.